தாய்னு வெறுமைதான் பிரார்த்தனையோட அங்க நிற்கிறது. ஆனா இங்க பரகால நாயகியினுடைய ஒரு ஆற்றாமை எப்படிப்பட்டதுன்னா, சொல்லு, வாய திறந்து நீ சொல்லியே ஆக வேண்டும்னு பெருமானை நிர்பந்தித்து கேட்பதாகவே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அதுல முதல்ல பிராட்டியினுடைய பிரபாவம், திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை. திவளும் வெண்மதி அப்படின்னா அந்த அழகு, ஒளிவிடா நின்றுள்ள வெளுத்த சந்திரனை போன்ற அழகிய திருமுகத்தை உடையவளாம் பிராட்டி. பௌர்ணமி சந்திரனை பார்த்தோம்னா அப்படியே பிரகாசமா தள்ள தெளிவா வெள்ள வெளையர்னு வெண்மையாக இருக்கிறது அல்லவா, அந்த சந்திரனை போன்ற அழகிய திருமுகமாம் பிராட்டிக்கு. எதுக்கு இப்ப இதை சொல்லுகிறான்னா, எம்பெருமானுடைய அழகுங்கிறது ஒண்ணுமே இல்லை, பிராட்டிய பக்கத்துல வைத்து பார்த்தால் பிராட்டியினுடைய அழகுங்கிறது தான் ரொம்ப உயர்ந்ததான் எம்பெருமான அழக காட்டிலும். அதைத்தான் இங்க விவரிக்கிறார். இப்ப இதை எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவளுடைய ஆசைக்கு அளவில்லாமை சொல்லுகிறது. தன்னில் அளவுடையார் ஆழங்கால் பட கண்டால் கரையிலே நின்னார்க்கு தப்பவிரே அடுப்பது. பெரிய பிராட்டி எத்தனை ஆசையோட எம்பெருமானிடத்துல ஆசைப்படுகிறாள்ங்கிற விஷயத்த சொன்னோம்னா, அப்போ அதே போன்ற ஆசைதானே இவளுக்கும் இருக்கிறது, அப்ப இவளுக்கு மாத்திரம் ஏன் அந்த அனுபவம் கிட்டவில்லை அப்படிங்கிற அந்த கேள்விய இந்த இடத்துல பெருமானிடத்துல கேட்க வேண்டும். அதற்காக இவளை போன்றவே ஒரு அழகு இருப்பவள், இவளை காட்டிலும் அழகு, அதாவது பெரிய பிராட்டிய காட்டிலும் பரகால நாயகிக்கு அழகு அதிகம்னு கீழே சொல்ல போகிறாள். ஆனாலும் ஸ்திரீகள்னு வைத்துக் கொண்டால் ரெண்டு பேருக்கும் ஒத்த அழகு, ஒத்த பருவம், ஒத்த இந்த குணங்கள் எல்லாம் இருக்கிற சமயத்திலே, அப்ப ஒருத்திக்கு மாத்திரம் அப்படி அனுபவம், இன்னொருத்திக்கு இப்படி அனுபவம் இல்லைன்னு இருந்தா இது நியாயமா அப்படின்னு எம்பெருமான் இடத்துல விண்ணப்பிப்பதற்காக முதல்ல மகாலட்சுமியினுடைய அழகு, அவளுடைய அனுபவத்தை சொல்லுகிறாள். ஆழங்காலே ஆகிலும் முழுகி மண் கொள்ளுகைக்கீடான அளவுடைமையை சொல்லுகிறது. அப்ப திவளும் வெண்மதி போல் அப்படின்னா, பெருமானுக்கு பக்கத்துல பிராட்டி இருக்கிற சமயத்திலே ரெண்டு பேருடைய அழகையும் வறுத்து பார்த்தோம்னா, எம்பெருமானுடைய அழகு ஒண்ணுமே இல்லைங்கிற அளவுக்கு பிராட்டியினுடைய அழகு அப்படி விஞ்சி இருக்குமா. ஒரு பெரிய ஒரு குளத்துல போய் கீழே ஆழ அமிழ்ந்து கீழே போய் மண்ணை தொட்டுட்டு வரணும் அப்படின்னா யாருக்கு அதிக சக்தி இருக்கும், நல்லா நீச்சல் தெரிந்தவர் அவர் தானே கீழே இறங்கி அடியில் இருக்கிற மன்னவர்கள் தொட்டுட்டு வருவார். அதை போல இப்ப பெருமானையும் பிராட்டியும் பக்கத்துல நிறுத்தி வைத்து யாருடைய அழகு அதிகமா இருக்குன்னு கேட்டா, பிராட்டி தான் தன்னுடைய அழகினாலே எம்பெருமானுடைய அழகு ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அத்தனை அழகை காண்பித்து அந்த எம்பெருமானுடைய அழகு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆக்கி விடுவாளாம் பிராட்டி. அதைத்தான் இந்த இடத்துல தெரிவித்து, திவளும் வெண்மதி போல் ஒளிவிடுகையாதல் ஒளியின் மிகுதியாலே பலபலத்திருக்கிறபடி. திவளும்னா நல்ல பிரகாசமாக இருக்கிற திருமுகம், வெண்மதி அப்படின்னா யவ்வனத்தாலே பாண்டரமாயிருக்கை. ரொம்ப இளைய சந்திரன், பௌர்ணமி அன்னைக்கு போய் பார்த்தோம்னா அப்பதான் 16 கலைகளும் சேர்ந்து அந்த அப்படியே புத்தம் புதிய அந்த சந்திரன் எவ்வளவு வெண்மையா பிரகாசமா இருக்குமோ, அதே போல பிராட்டியினுடைய அந்த பிரகாசம் நித்தியானுபவம் பண்ணா நிற்க செய்தேயும் அதிருப்தி மாறாதே இருக்கையை சொன்னபடி. அந்த சந்திரனை பார்க்க பார்க்க எத்தனை நேரம் பார்த்தாலும் ஒரு திருப்தியே ஏற்படுவதில்லை. சாதாரண சந்திரனுக்கே இப்படிப்பட்ட ஒரு அழகு காந்தி இருக்கணும்னா அப்ப பிராட்டிக்கு எப்பேற்பட்ட காந்தி இருக்கும். அதனால வெண்மதி போல்னு சொன்னான். ஆனா அந்த உபமானம், அந்த உதாரணத்தை சொன்னாலும் இந்த உதாரணம் ஒண்ணுமே இல்லை, அவளுடைய திருமுகத்தை சொல்லும் பார்க்கும்பொழுது இது ஒண்ணுமே இல்லை. அதனால மேல திருமுகம்னு அதையும் சொல்லிவிடுகிறாள். திவளும் வெண்மதி போல் திருமுகத்து முககாந்திக்கு நேர்கொடு நேர் சந்திரன் ஒப்பாக போறாமையாலே. எத்தனைதான் இந்த சந்திரனுக்கு எவ்வளவோ விசேஷனம், எல்லாம் அதுக்கு வேண்டிய விசேஷனம் திவளும் வெண்மதின்னு எவ்வளவோ அடைமொழி எல்லாம் சேர்த்து சொன்னாலும் ஏதோ ஓரளவுக்கு உதாரணம் உபமானம் சொல்லலாமே ஒழிந்து, பிராட்டியினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அது திருமுகம், இது வெறும் முகம். என்ன இதற்கு என்ன ஆகிவிடுகிறதுன்னா, மறு அங்கங்க குற்றம் இருக்கிறது சந்திரன்ல, அதே மாதிரி குறைகை நாளாக நாளாக தேய்கிறது வளர்கிறது, இந்த மாதிரியான தோஷம் எல்லாம் இந்த சந்திரனுக்கு உண்டு. ஆனா பிராட்டியினுடைய முகம் அப்படியா, எப்பொழுதும் அந்த காந்தி அவளுடைய அழகுங்கிறது குன்றவே குன்றாது, எந்த விதமான தோஷமும் இல்லாதது. அதனால அப்பேற்பட்ட அந்த முகம் இப்ப இது அழக சொல்லிவிட்டால் திவளும் வெண்மதி போல் திருமுகத்து. அப்புறம் அறிவை, அறிவைனா இந்த இடத்துல முகத்தில் காந்தி ஒழியவேயும் துவக்கவற்றாயிற்று பருவம் இருப்பது. பெருமானுடைய அழகுக்கு ஒத்த அழகு அப்படின்னு முதல்ல உள்வாங்கிப்போம். அப்புறம் பருவத்தை பார்த்தோம்னா அதுவும் எம்பெருமானுக்கு ஒத்த பருவமா, யுவாஸ்யாது சாத் யுவாஸ்யாத் சாது யுவாத்யாயகா என உபனிஷத்திலே தெரிவிக்கப்படுகிற யவ்வன பருவம். ஏன்னா ஒருவனுக்கு அந்த யவ்வன பருவம்ங்கிறது தான் அத்தனை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அந்த பருவம். எந்த காரியத்தை வேணாலும் அப்படி ரொம்ப வேகமா நல்ல விறுவிறுன்னு ஒரு ஆர்வத்தோட செய்யக்கூடிய அந்த பருவம். அதே போல எம்பெருமானும் எப்படி இருப்பாரான்னா யவ்வன பருவத்திலே தான் இருப்பாள். பிராட்டியும் யுவதிஷ்ட குமாரினி என்ன, அவளும் அந்த எம்பெருமானுக்கு தக்க பருவத்திலே இருப்பவள். தத்தான் ஆஞ்சநேய சுவாமியும் சொல்லும் பொழுது, துல்லியசீல வயோவிருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சேயம் அசிதேக்ஷனா என்ன அந்த சுந்தரகாண்டத்திலே அற்புதமான ஸ்லோகம். அசோக வணிகையில பிராட்டியை பார்த்த அந்த சமயத்திலே தன்னுடைய மனதிலே ராமனை ராமச்சந்திரனை ஒரு பக்கம் வைத்து பக்கத்துல இந்த சீதா பிராட்டியை நிறுத்தி பார்க்கும் பொழுது ரெண்டு பேருக்கும் பருவம் ஒத்திருக்கிறது, ரெண்டு பேருக்கும் அழகு ஒத்திருக்கிறது. அந்த இடத்துல அவன் அனுபவித்து சொன்ன பாசுரம். அதே போலதான் இங்கேயும் பருவம் அறிவைங்கிற அந்த பருவம், அந்த பருவத்தை பார்த்தாலே அழகு இல்லைன்னா கூட இந்த பருவத்திற்கே ஆசைப்படலாம் எம்பெருமான் அப்படிங்கிற அந்த பருவமாம் யாருக்கு, மகாலட்சுமிக்கு. அதனால திவளும் வெண்மதி போல் திருமுகத்து அறிவை மேலே செழுங்கடல் அமுதினில் பிறந்த இவளுடைய பிறப்பு எவ்விடம் அதுதான் சொல்லுகிறாள். செழுங்கடல் அமுதினில் பிறந்த முதலிலே பார்க்கடலாய் அது தன்னை கோதாக்கி அமிர்தமாய் அவ் அமிர்தந்தானே கோதாம்படி பிறந்தவளாயித்து. முதல்லையே பிறந்த இடம் பார்க்கடல், க்ஷீராப்திங்கிறதே அவ்வளவு உயர்ந்த கடல், அதனால செழுங்கடல்ங்கிறார். சரி, அந்த பார்க்கடலை கடைஞ்சி எடுத்தா வர்ற அமுதம் எப்படி இருக்கும், திரட்டுப்பால் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போம். அப்போ அந்த பார்க்கடல் ஒண்ணுமே இல்ல, வெறும் கோது சக்கைன்னு தள்ளிவிடலாம். அதுல இருக்கிற அந்த அமிர்தம்ங்கிறது கடைந்து எடுத்த அமிர்தம், அந்த அமிர்தத்தையும் ஒண்ணுமே இல்ல வெறும் சக்கைன்னு தூக்கி போட்டுடலாமா? பிராட்டி அதிலிருந்து பிறந்த இந்த பிராட்டியானவள் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த போக்கியமாக இருக்கிறான் பெருமானுக்கு. இதத்தான் பாசுரத்துல தெரிவிக்கும் பொழுது விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருமான் என்ன மேலே திருமங்கையாழ்வாரை இன்னொரு பாசுரத்துல தெரிவிக்கிறார். மத்தவாள்லாம் அந்த அமிர்தம் வருமா வருமானு பாத்துட்டு இருந்தாலாம், இந்த எம்பெருமான் என்ன பண்ணார்னா அந்த அமிர்தம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதை ரொம்ப வேகமா கடைந்து கொண்டிருந்தானா? என்ன காரணம்னா இந்த மேல வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார், பரார்த்தமாக கடல் கடைந்தான் என்று ஔதாரியம் கொண்டாடினது அடைய போய் தனக்கு நல்லது பெற வியாபரித்தான் இத்தனை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் அமுதம் கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு கடைந்தாருன்னு தான் பேர். எவ்வளவு வள்ளல் பாரம் தங் காரியத்தை கூட விட்டுட்டு இவர்களுக்கோசனம் காரியம் பண்ணான், ஆனா ஊர் காரியம் பண்றேன்னு பேர் வைத்துக் கொண்டு கடைசியில பண்ணி கொண்டது என்னன்னா தன் காரியமா. ஏன்னா மறுபடியும் அந்த அமுத குடத்தை வைத்துக் கொண்டு கடைந்து 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 அதிலிருந்து பெண்ணமுதான இந்த பிராட்டி வந்ததுக்கு அப்புறம்தான் அவன் கடைவதை நிறுத்தினான். இந்த பிராட்டி தானே ஏற்றுக்கொண்டான், தன்னுடைய திருமார்பிலே அவளை ஏற்றுக்கொண்டான். அப்ப அந்த அமுதம் வரணுங்கிறதுக்காகத்தான் இவன் காரியம் செய்தான். செழுங்கடல் அமுதினில் பிறந்த அவளும் வடிவழகாலும் பருவத்தாலும் பிறப்பாலும் வந்த ஏற்றத்தை உடையவள் ஆனவளும். ஆக இப்படிப்பட்ட ஏற்றம் பிராட்டிக்கு வடிவத்தினாலையும் அவளுக்கு ஒப்பு சொல்ல முடியாது, அதே போல பருவத்தினாலையும் அவளுக்கு ஒப்பு சொல்ல முடியாது. மேலே அவளுடைய பிறப்பிடம் அந்த பிறப்பாலும் அவளுக்கு இருக்கிற அந்த பெருமைக்கு ஒப்பு இன்னொருத்தரோ சொல்ல முடியாது. நின்னாகத்து, இப்ப இவ்வளவு தூரம் பிராட்டியை வர்ணித்தவர் பெருமானையதான விசேஷணம் விட்டு வர்ணிக்கிறாரான்னா வெறும் நின்னாகத்துன்னு சொல்லிவிடுகிறார். அவளுக்கும் கூட ஸ்பிருகணீயமான மார்பாயிற்று. இதுக்கு பெருமையான்னு கேட்டா, ஆமா இவ்வளவு அழகிருக்கிற பிராட்டியும் ஒருத்தனை ஆசைப்படுகிறாள் அப்படின்னா அப்ப எம்பெருமானுக்கு இருக்கிற அந்த பெருமை எப்பேற்பட்டது? அதனால இவ்வளவு வைபவம் இருக்கிற இவள் ஆசைப்படுகிற ஆகம் அப்படின்னு வெறும எம்பெருமானுடைய பெருமையை நின்னாகத்துன்னு தெரிவித்து விட்டார். அவளுக்கும் கூட ஸ்பிருகணீயமான மார்பாயிற்று, அகலகில்லே நிறையும் என்கிறபடியே இம்மார்பில் இருப்புக்கு ஏதேனும் இழவுவரில் செய்வதென் என்று துணுக்கு துணுக்கு என்றாயிற்று வர்த்திப்பது. இந்த நின்னாகத்து உன்னுடைய திருமார்பிலே அந்த பிராட்டியானவள் இருக்கிறாள்னு மேல தெரிவிக்கிறார். இருப்பதும் எப்படி இருப்பதும்னா துணுக்கு துணுக்குன்னு இருப்பாளாம். ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமேன்னு கேட்டா, ஐயோ இப்பேற்பட்ட இந்த மார்பு கிடைக்குமா கிடைக்குமா, எங்க நழுவிட போகிறதோ எங்க நழுவிட போகிறதோன்னு அதையேதான் வாய்ப்புலத்தி கொண்டிருப்பாளாம். அகலகில்லேன் இறையும், இறையும் அகலகில்லேன், இறை பொழுதும் ஒரு க்ஷணப்பொழுதும் இதை விட்டு நீங்க மாட்டேன் நீங்க மாட்டேன்னு தான் பிராட்டி எவ்வாறு சொல்லிக் கொண்டிருப்பாளாம். துணுக்கு துணுக்கு என்றாயிற்று வர்த்திப்பது. இருப்பதும் இருந்தால் கலந்தாளாய் பின்னை பிரிவும் பொறுக்க மாட்டாள். ஏன் இருப்பதும்னு சொல்லணுமா உம்முன்னு ஏன் அங்க சேர்க்கிறாள்னா, இருக்காளே பிராட்டி எப்படி இருக்கிறாள்னா இப்படியேதான் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த பயத்தோடையேதான் வர்த்திக்கிறாளாம் பிராட்டி. என்ன பயம், எப்போ இந்த திருமார்பில இருக்கேனோ கலவின்னு அர்த்தம், பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிறான்னு அர்த்தம். சேர்ந்திருந்தாலே ஒருவேளை பிரிவுளை கொண்டு போய் தான் விடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அப்ப பிரிவு வந்துடுத்துனா தாங்க முடியாது, பிரிவு வேண்டாம் பிரிவு வேண்டாம் பிரிவு வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருப்பாளாம். அப்ப இருந்தால் கலந்தாளாய் மார்பில இருக்கான்னாலே கலவின்னு அர்த்தம், பெருமானோட சேர்ந்திருக்கிறாள். அப்ப சேர்ந்துட்டான்னாலே பிரிவுங்கிறது வருமோ, பின்னை பிரிவும் பொறுக்க மாட்டாள். அதனால அந்த பிரிவுங்கிறத நினைத்து பார்த்தாலே ரொம்ப பயம் வந்து விடுகிறது. இப்படி அவள் பயந்து கொண்டு இருக்கிறாள். சரி, இதை பார்த்த உடனே இப்ப பரகால் நாயகி என்ன விட்டுன்னு மூல்யம், ஏன் இப்ப கொண்டு போய் இந்த பெருமானை சேவிக்க பண்ணி வச்சாளாம் திருத்தாயார், இப்படி திருமார்பலே ஒருத்தி இருக்காள், இவள் இப்படி பயந்து கொண்டு இருக்கிறாள்ங்கிறத இந்த பெண்ணு பாத்துட்டானா, ரெண்டு காரணத்துல விட்டுடுவா. ஒன்னும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, அதனால இவன் வேண்டாம் அப்படின்னு விட்டுடணும். இல்ல இருக்கிறவளும் அங்க சந்தோஷமா இல்ல, அவளே துணுக்கு துணுக்குன்னு பயந்துட்டு இருக்கா, அப்ப நமக்கு எதுக்கு, நமக்கும் வேண்டான்னு சாதாரணமா ஆறி இருந்துள்ளாம். ஆனா இந்த ரெண்டு காரணத்தினாலையும் இவள் அடங்கி இருக்க மாட்டாள். அறிந்தும் அவள் மார்பில இருக்கிறது அறியாமை பற்றினாள் என்ன ஒண்ணாதே, அவள் இருக்கிற விருப்பு தனக்கு பற்றுகைக்கு பற்றா சென்று பற்றினவளை. இங்கேயும் அறிந்தும் இருப்பதும் அறிந்தும், இதை அறிந்து இல்ல அறிந்தும், இதை அறிந்தும் அவன் பேர்ல இருக்கிற ஆசை இவனுக்கு போகவே இல்லை. என்ன காரணம்னா, அவன் மார்பில இருக்கிறது அறியாமை பற்றினாள் என்ன ஒண்ணாதே, இவளுக்கு தெரியாது அதனால பற்றினாள்னு சொல்ல முடியாது, நன்னா தெரிந்திருக்கு. அப்ப ஏன் பற்றினாள் அப்படின்னு கேட்டா, தனக்கு பற்றுகைக்கு பற்றாசு என்று பற்றினவளை. நம்ம போய் எம்பெருமான பட்டணம் அப்படின்னா இதான ஒரு பற்றாசு வேண்டாமா? இப்ப சோலிங்கர் மலையில போய் பெருமானை சேவிக்கிறோம், அந்த படி ஏறணும்னா பக்கத்துல அங்கங்க அந்த கால் நட்டிருப்பா, ஒரு கயிறு தொங்க விட்டுருப்பா, அதை பிடிச்சிட்டுதான் படி ஏறணும். அதே போல இப்ப அப்பேற்பட்ட உயர்ந்த எம்பெருமான நம்ம அனுபவிக்கணும்னா வழியில நமக்கு பற்றாசு ஒருத்தரை படித்து கொண்டு இவள் மூலமா, இவள் சொல்கிற அந்த வழி மூலமா தான் நம்ம போய் எம்பெருமான பற்றணும். அப்படி இருப்பவள் தான் பிராட்டியா. நாம எல்லாம் போய் எம்பெருமான கைங்கரியம் பண்ணணும்னு வந்தா பிராட்டி தான் நம்மளை நியமிப்பாள். வாங்கோ இப்படி வாங்கோ, முதல்ல இங்க சேவிங்கோ, முதல்ல இந்த கோலத்தை இந்த இடத்துல இடத்தெல்லாம் மூழ்கி கோலம் போடுங்கோ, அடுத்து இதெல்லாம் சரி பண்ணுங்கோ, பெருமாள் இங்க வரப்போறார் அப்படின்னு நமக்கு வழிபடுத்தி நெறிமுறைப்படுத்தி நமக்கு எம்பெருமானுடைய அனுபவத்தை பெற்றுக் கொடுப்பவளே பிராட்டி தான். அப்ப அவள் திருமார்பில இருக்கிறான்ங்கிற தைரியத்தினாலேயே இவளுக்கு இன்னும் ஆசை அதிகமாகி விட்டதான். ஆகிலும் ஆசை விடாளாள். அவளும் அங்கே இருக்க செய்தே தனக்கு இழக்க வேண்டுகிறதன் என்று அதுதானே இவளுக்கு ஆசைக்கு உடலாயித்து, அதுவாயித்து இவளுக்கு ஆசைப்படுகைக்கு ஆலம்பனம். அப்போ இவளுக்கு இன்னும் ஆசை அதிகமாகிறதுக்கு தான் இது காரணமாயிடுத்து. தாயார் நினைச்சா எங்க பொண்ணு ஆசை விட்டுடுவா, இப்படி பார்த்தா விட்டுருவான்னு. ஆனா பிராட்டி இருக்கிறத பார்த்த உடனேதான் எப்ப அவள் அங்க இருக்காளோ திண்ணம் உறுதியா என்ன எம்பெருமான் இடத்துல சேர்த்து வைத்து விடுவாள் பிராட்டி அப்படின்னு இவளுக்கு இன்னும் அந்த உறுதி அதிகமாக ஏற்பட்டு உடனே அங்க பற்ற வேண்டும் இன்னும் ஆசை அதிகமாகி விட்டதாம். பிரா தனித்து எம்பெருமான் இருந்தா கூட கொஞ்சம் நாழி கழிச்சுதான் போகணும், அவர் சுவாமித்துவம் சுவாதந்திரியத்தோட இருப்பவர், எப்போ அனுகிரகிப்பாரோ விடுவாரோ தெரியாது, கொஞ்சம் தாமதித்து போகலாம். ஆனா புருஷகார பூதையான பிராட்டி எப்பொழுதும் மார்பில இருக்கிறான்களை தெரிந்து கொண்டு விட்டால் இனி எதற்கு நேரம் கடத்த வேண்டும், உடனே போய் பிடிக்க வேண்டும், அவருடைய திருவடிகளை ஆசிரியிக்க வேண்டும்னு ஆசை இன்னும் பெருகுவதற்குத்தான் காரணமாக ஆகிவிட்டதாம். அப்ப முதல் நாலு வரியில இங்க சொல்லப்படுகிற அர்த்தம் பிராட்டியினுடைய அந்த பெருமை, அவளுடைய ஏற்றத்தை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட இந்த பிராட்டியும் பற்றுகிற திருமார்பு கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் அப்படிங்கறத சொல்லி அவனிடத்திலே ஆசை கரை புரண்டது. சரி, யாருக்கு? குவளையங்கண்ணி கொள்ளியம்பாவை சொல்லுனின்தாள் நயந்திருந்த இவளை உன்மனத்தாள் எண்ணினைந்திருந்தாள் இடவெந்தை எந்தை பிரானே. குவளையங்கண்ணி, அவளில் இவளுக்கு உண்டான ஏற்றம் சொல்லுகிறது. திருமுகம் என்று சமுதாய சோபையிலே அவளுக்கு சொல்லுகிறது. குவளையங்கண்ணி என்று அவயவ சோபையில் உண்டான ஏற்றம் சொல்லுகிறது இவளுக்கு. கிழ பிராட்டிய சொல்லும் பொழுது திவளும் வெண்மதி போல் திருமுகத்துன்னு சொன்னார். முகத்தை முழுக்க சேர்த்து ஒரு அழகு சந்திரனும் போன்ற அழகுன்னு சொல்லிவிட்டார். ஆனா இங்க பரகால நாயக்கிய அதாவது விவரிக்கும் பொழுது அங்க இவளை சொல்லுகிற பொழுது குவளையங்கண்ணி அப்படின்னா கண்ணழக மாத்திரம் தெரிவிக்கிறார். அந்த கண் எப்படிப்பட்டதுன்னா குவளை புஷ்பம் போன்ற கண்ணழகை உடையவளாய். ஏன் இவளுக்கும் முகம் முழுக்க சொல்லலாமேனா, அவளுக்கு முகத்துக்கு எத்தனை அவ்வளோ அழகோ அந்த ஒரு அழகுக்கு தராசு தட்டுல இவளுடைய கண்ணழகு வைத்தாலே போறோம். அதை காட்டிலும் பன்மடங்கு அழகு கொண்டிருப்பவளாம் இந்த பரகால நாயகி என்று அவயவ சோபையில் உண்டான ஏற்றம் சொல்லுகிறது இவளுக்கு. பிராட்டிய கூட சமுதாய சோபை தான், மொத்தமா பார்த்தாதான் அழகா இருப்பா போல் இருக்கு. ஆனா பரகால நாயக்கிய ஒவ்வொரு அவயவயமா போய் சேவித்தாலும் அழகு அப்படி கொள்ளை போகிறது. இன்னைக்கும் போய் நாம திருவாளி திருநகரில அங்க எழுந்தருள் இருக்கிற திருமங்கையாழ்வாரை சேவித்தோமே என்னால் அத்தனை ஆச்சரியம் அவருடைய திருவடியிலிருந்து திருமுகம் வரைக்கும் சேவித்துக் கொண்டே இருக்கலாம், சேவித்துக் கொண்டே இருக்கலாம். மணவாள மாமணிகள் அதை அனுபவித்துதான் அற்புதமான கட்டியத்தை சமர்ப்பித்தார். அப்ப அவருடைய கண்ணழகு குவளையங்கண்ணி என்று கண்ணழகத்தை தெரிவித்து இது எதை போலே அவன் தன்னில் காட்டில் அசிதேக்ஷனை என்று அவள் கண்ணுக்கு உண்டான ஏற்றத்தோ பாதியும் போருமாயித்து அவனில் காட்டில் இவள் கண்ணுக்கு உண்டான ஏற்றம். இப்ப முன்னாடியே சொன்ன ஒரு ஸ்லோகம் துல்யசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகிம் தஞ்சயம் அசிதேக்ஷனாம். அந்த இடத்துல சொல்லும் பொழுது எல்லாத்தையும் சமமா சொல்லிட்டு வந்தவர் தஞ்சையம் அசிதேக்ஷனா, அந்த ராகவனுக்கு சமமானவள் ஒத்திருப்பவள் இந்த கண்ணழகு உடையான சீதை என்று சொல்லி முடித்தாள். அங்கேயும் முடிக்கரைச்ச ராகவனுக்கு சமமானவள் சீதையின்னு பேரையே சொல்லி சொல்லியிருக்கலாம். ஆனா கண்ணழகு உடையவள் அந்த ராமனுக்கு சமமானவள், அந்த ராகவனுக்கு தகுதியாயிருக்கிறாள்னு சொன்னது காரணம் என்ன? அங்க வியாக்கியானத்துல விவரிக்கும் பொழுது எல்லாத்துலயும் ஒத்திருந்தாலும் பிராட்டிக்கு ஒருபடி ஜாஸ்தி தான். ஏன்னா பிராட்டியினுடைய ஒரு கண்ணழகு கூட இவன் சமமாக மாட்டான். அசிதேக்ஷனை என்று அவள் கண்ணுக்கு உண்டான ஏற்றம். அப்ப பெருமானுடைய மொத்த அழக ஒரு தட்டுல வைத்தாலும் பிராட்டியினுடைய ஒரு கண்ணழக வைத்தாலே இந்த கண்ணழகு தட்டு தான் ரொம்ப தாழ்ந்து இருக்குமாம். ஏன்னா அதுதான் ரொம்ப உயர்ந்தது, மதிப்பு பெருந்தியதுன்னு பிராட்டிக்கு ஏற்றம். இப்ப அந்த பிராட்டியினுடைய அழகெல்லாம் ஒரு தட்டுல வச்சுட்டோம், பரகால நாயகியினுடைய கண்ணழக மாத்திரம் ஒரு தட்டுல வச்சா பரகால நாயகியினுடைய கண்ணழகுத்தான் இன்னும் ஏற்றம் கொண்டது, தாழ்ந்து இருக்குமாம் தராசு தட்டிலே. அதத்தான் இங்க குவளையும் கண்ணி கொள்ளியம் பாவை. சரி, அவளுக்கு இவளுக்கு ஏதான உதாரணமா வேற யாரையானு சொல்லலாமா? அங்க கூட சந்திரனை உதாரணமா சொன்னார், இங்க இவளுக்கு யார உதாரணமா சொல்ல முடியும்? கொல்லிமலையிலே ஒரு பாவையுண்டு, எல்லோரும் உருவகுப்புக்கு தமிழர் சொல்லுவது ஒன்று, பிறப்பால் ஒப்பு சொல்ல ஒன்னாது, ஒன்றிலே எழுதிக்கானில் காணும் இத்தனை. யாரையான ஒருத்தர் பிறந்திருக்கிறவர்களை உபமானமா சொன்னான்னா எப்படி எங்கு யார் பிறந்திருந்தாலும் ஏதானும் குறை இருக்கும், இன்னொருத்தருக்கு இவருக்கு சமமா இன்னொருத்தரை சொல்லவே முடியாது. அப்ப யார சொல்லலாம்? நல்ல அழகா பொம்மையா எழுது சித்திரம் போலேன்னு எதுலையான ஒரு சித்திரமா இருக்கிறவளையோ, நல்ல ஒரு கைவினை கலைஞர் பண்ணின ஒரு பொம்மையோ தான் இவளுக்கு உபமானமா சொல்லணுமா? ஏன்னா அதுலதான் எந்த விதமான குற்றமும் இருக்காது, எப்பொழுதும் ஒருபடி இருக்கும். யாரையோ ஒருத்தர சொல்லி பத்து நாள் கழிச்சு அவரை பாக்குறச்சே அவளுக்கு அந்த அழகெல்லாம் போய்விடும். அதனால இவளுக்கு உபமானம் சொல்லும் பொழுது கூட கொல்லியம் பாவை, கொல்லிமலை அந்த மலையிலே ஒரு பாவை உண்டு, எல்லாரும் உருவகுப்புக்கு தமிழர் சொல்லுவது ஒன்று. தமிழ் இலக்கணங்கள் இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தா பல பல இடங்கள்ல இந்த பாவை, இந்த பொம்மை, கொல்லிமலையில இருக்கிற ஒரு பொம்மை, அதை உபமானமாக சொல்லுவர்களாம் அழகுக்கு. அதை போலத்தான் இப்ப இந்த பரகால நாயகிக்கும் கொல்லியம் பாவைன்னு அதைத்தான் உபமானமாக சொல்ல வேண்டும். இதுக்கொரு போக்கடி நீர் நினைத்திராமை இல்லையிரே, அவ்வளவும் போராது, எங்களுக்கு பயம் தீரும்படி மாசுஜகா என்கிறா போலே ஒரு வார்த்தை அருளி செய்ய வேணும், சொல்லு. ஆக குவளையங்கண்ணி கொல்லியம் பாவைன்னு இந்த பரகால நாயகியினுடைய அழகுக்கு ஏற்றத்தை சொல்லி, எப்போ அந்த பிராட்டிக்காகவே நீ கடலை கடைந்து அத்தனை காரியம் செய்து உன் பேராக அவளை ஏற்றுக்கொண்டாயோ அதே போல இந்த பிராட்டியும் ஏற்றுக்கொள்ள வேண்டாமா? நீ என்ன வாய மூடிண்டு வெறுமை இருக்கீர், சொல்லு என்று கேட்கிறாளாம். சொல்லுன்னா என்னர்த்தம்? எம்பெருமானுக்கு இது வரைக்கும் நினைவே இல்லையான நினைவு உண்டு. இதுக்கு ஒரு போக்கொடி நீர் நினைந்திராம இல்லையிறே, மனசுல எப்பவும் நினைத்து கொண்டுதான் இருக்கார், ஆனா வாய திறக்க மாட்டேங்கிறாரே. எங்க அர்ஜுனனுக்கு எப்படி மாசுஜகா சொன்னாரோ அதே போல இங்கும் சொல்ல வேண்டும், ஒரு வார்த்தை அருளி செய்ய வேணும். நின்றாள் நயந்திருந்த இவளை, மறுபடியும் இன்னொரு ஏற்றம், இதுவும் அவளில் காட்டில் இவளுக்கு உண்டான ஏற்றம். பிராட்டியானவள் திருமார்பிலே ஆசைப்பட்டாள், பெருமானுடைய திருமார்பு, அது கிடைக்குமா கிடைக்குமான்னு துணுக்கு துணுக்கு என்று இருந்தாளாம். ஆனா இவள் எப்படி இருந்தாள்னா, நின் தாழ் நயந்திருந்த அவள் மார்பை ஆசைப்பட்டாள், இவள் திருவடிகளை ஆசைப்பட்டாள். அவன் வாசி அறிந்தார் அவன் மார்பை ஆசைப்படுபவர்கள், அவளோடே கூடினவன் வாசி அறிந்தார் அவன் திருவடிகளை பற்றும் இத்தனையிறே. ஏன் அப்படி வித்தியாசம் ஏற்பட்டது? பிராட்டிக்கு ஏன் மார்பில் ஆசை வந்ததுன்னா, பிராட்டிக்கு பெருமான மத்திரம்தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது, அவள் பற்றுவதும் பெருமானை மத்திரம்தான். அதனால பெருமானுடைய அழகு தெரிந்து திருமார்பை ஆசைப்பட்டாள். ஆனா இவள் பற்றுவது இருவரையும் சேர்த்தனோ, ஒரு மிதுனத்தை தானே இவர்கள் இவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பற்றுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எதை விரும்புவார்கள்னா, துவயத்திலே கூட ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ன, இருவருக்கும் சேர்த்தியிலே தான் அடிமை செய்ய வேண்டும்னு ஆசை அங்க காட்டப்படுகிறது. அதே போலத்தான் திருமங்கையாழ்வாரும் ரெண்டு பேருடைய திருவடிகளிலே தான் இவளுக்கும் இந்த பரகால நாயகிக்கும் ஆசையாம், அவளோட கூடினவன் வாசி அறிந்தார். இப்ப பெருமானும் பிராட்டியும் சேர்த்தியில பார்த்துட்டோம்னா திருவடிகள்லத்தான நமக்கு ஆசை ஏற்படும். லக்ஷ்மணனும் அப்படித்தான பாரித்தார், சீதா சமஸ்தம் காகுஸ்தம் இதம் வச்சனம் அப்ரவீத்னு சொல்லுகிற அந்த சமயத்திலேயும் காட்டம் நிபீட்ய ரகுநந்தன பெரிய பெருமாள், அதாவது சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த திருவடிகளை பற்றி கொண்டு சீதா பிராட்டி முன்னிலையாக பிரார்த்தித்தான். இப்ப சீதாவோடு சேர்ந்திருக்கிற ராமரிடத்துல எதை ஆசைப்பட்டார் லக்ஷ்மணர்னா, அந்த திருவடிகளைத்தான் ஆசைப்பட்டு அங்கேதான் சரணாகதி செய்து தம்முடைய பிரார்த்தனையை வைத்தார். அப்ப பெருமானும் பிராட்டியும் சேர்ந்திருக்கிற நிலையிலே அவனுடைய திருவடிகளைத்தான் நாமும் ஆசைப்படுவோம். பரகால நாயக்கியும் அப்படித்தான் ஆசைப்படுகிறாள். இவளை சொன்ன ஏற்றமெல்லாம் போராதபடி இருக்கையாலே கையாலே காட்டி இவளை என்கிறார். இவ்வளவு நேரம் இந்த பொண்ணை பத்தி தானே விவரணிச்சாரு, கடைசியில முடிக்கிறச்சும் இவளைன்னு சொல்ல வேண்டுமானா, என்ன பேசி என்ன லாபம்? ஏதோ ரெண்டு மூணு வார்த்தை சொன்னேன், ஆனா இதெல்லாம் இவளுக்கு நீ உபமானமா சொல்ல முடியாது, ஒன்னும் வர்ணிக்கவும் முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? நேர கண்ணால காட்டணும், அதனால இப்படி பாருங்கோ அப்படின்னு பெருமானை பார்த்து இவளையின்னு காட்டுகிறாளாம். சொன்ன ஏற்றமெல்லாம் போராதபடி இருக்கையாலே கையாலே காட்டி இந்த பெண்ணை கொண்டு வந்து முன்னாடி அப்படி இட்டுட்டு தாயாரனவள் இவளை நேர பாரு அப்படின்னு பெருமானை காட்டி தெரிவிக்கிறார். உன்மனத்தால் கழிகழிந்தவற்றிற்கு ஒரு போக்கடி பார்த்திருக்க கடவை, உன் திருவுள்ளத்தாலே நினைந்திருந்ததன். இந்த வாக்கியத்தை அப்படியேதான் மணவாள மாமணிகள் அங்க ஸ்ரீவச்சன பூஷண வியாக்கியானத்திலே அந்த சூத்திரத்திலே காட்டியிருந்தார். இப்ப பெரியபாச்சான் பிள்ளையினுடைய ஸ்ரீ சுக்தி அப்படியே அங்கே மணவாள மாமணிகள் கையாண்டு அங்கே அர்த்தம் சாதித்திருக்கிறார். கை கழிந்தவத்துக்கும் ஒரு போக்கடினா யாருமே இனிமே இவரை தீர்த்தவே முடியாது அப்படின்னு எல்லோரும் கைவிட்டுட்டவர்கள். துர்வத்தத்தாலே ஸ்வரூபம் குலைந்த சேத்தன வஸ்துவுக்கு என்றபடி ஒரு சைத்தன்யமுடைய ஒரு ஜீவாத்மா, ஜீவாத்மால சைத்தம் உடையவர் தான், ஆனாலும் அப்படி சைத்தன்யம் இருக்கிற அந்த ஆத்மா தன்னுடைய அறிவை உபயோகப்படுத்தி நல்வழிகளில் எழுந்திருக்க வேண்டும். ஆனா இந்த சரீரம் போன வழிகளிலேயே இருந்து யாரா இருந்தாலும் அவர்களிடத்துல விரோதித்து இப்படியே போனதுனாலே எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள். அப்படி கைவிடப்பட்ட அந்த வஸ்துவுக்கு இனிமே ஒரு போக்கடியே இல்லைன்னு நாம் எல்லோரும் நினைத்திருப்போம். ஆனா பகவான் அப்படி கைவிடவே மாட்டாரே, எல்லோருக்கும் அவர் பந்துவா சுகிருத்தா தானே இருக்கார். அதனால கை கழிந்தவத்துக்கும் ஒரு போக்கடி பார்த்திருக்க கடவை உன் திருவுள்ளத்தாலே. அப்போ இனிமே இவர் திருந்தவே முடியாதுன்னு நம்ம ஒருத்தனை நினைத்தாலும் அவருக்கும் திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுத்து அப்படியே எதிர்பார்த்து கொண்டு திருவுள்ளத்திலே அந்த சௌஹார்தம் அந்த ஒரு அன்போடு காத்திருக்கிறான் எம்பெருமான். சுகிருத்து நண்பனை போலே காத்திருக்கிறாராம் பகவான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்தாலே நினைந்திருந்தது என் உன்மனத்தால் என் நினைந்திருந்தாய், என் நெஞ்சால் இதுக்கு ஒரு போக்கடி தேடுமது உண்டு, என் கை விட்டேன். என் நெஞ்சினால இந்த பொண்ணுக்கு ஏதான நல்லது செய்ய முடியுமான்னு கேட்டா நான் நினைச்சால்தான் எதுவும் செய்ய முடியாது. இனி உன் நெஞ்சால் நினைத்திருந்ததென், என் நெஞ்சால் இதுக்கு ஒரு போக்கடி தேடுமது உண்டு, என் கை விட்டேன். இனிமே என்னால பார்க்க முடியாதுங்கிறத நான் விட்டுட்டேன். ஏன்னா எம்பெருமானத்துல தெரிவிக்கிறச்ச நானும் முயல்கிறேன் நீனும் முயல்கிறேன், நீயும் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணுன்னு அவர் செய்ய மாட்டார். நீ முழுக்க கைவிட்டாதான் நான் அனுகிரகிப்பேன். அதனாலதான் இப்ப உன் மனத்தால்னு பாசுரத்துல வைக்கிறார். என் மனத்தால் நினைந்து நினைந்து பார்த்தேன், இனி விட்டுட்டேன், இனி கைவிட்டேன், இனி உன் நெஞ்சால் நினைந்திருந்ததென். இடவெந்தை எந்தை பிரானே, கலங்கா பெருநகரத்தில் புகப்பெறாதே கை கழிய போனாரும் பிழைக்காக்காக திருவிட வெந்தையிலே வந்து நிற்கிற என் குலநாதனானவனே. நானோ பரமபதத்திலேயோ இல்ல மற்ற இடத்திலயோ வந்து கேட்டேனா, எங்களுக்காக இங்க இறங்கி வந்திருக்கிற திருவிட வெந்தைங்கிற இந்த க்ஷேத்திரத்துல தானே பிரார்த்திக்கிறோம். கலங்கா பெருநகரத்தில் புகப்பெறாதே கை கழிய போனாரும், பரமபதத்திற்கு போக அது வரைக்கும் போயிட்டு அங்க புகப்பெறாதே கை கழிய போனாரும்னா அந்த கிருஷ்ணருடைய சரித்திரத்திலேயே காட்டப்படுகிறது அல்லவா, அந்த நாலு புதர்வர்கள் திடீர்னு பிறந்த சமயத்திலே காணாம போய்விட்டார்கள், அவர்களை அழைத்து கொண்டு வர வேண்டும்ங்கிறதுக்காக அந்த பிராமணன் அர்ஜுனன் எல்லாரையும் தன்னுடைய ரதத்திலே வைத்துக் கொண்டு மேலே போய் விரஜைக்கு அப்பாலே நிறுத்தி விட்டுட்டு உள்ளே போய் அழைத்து கொண்டு வந்தார்னு. இப்ப அந்த மாதிரி நமக்கு எல்லாம் அப்படிதானே, எம்பெருமானே பிறந்திருக்கிற காலத்தில் நாமும் பிறந்து இழந்திருக்கிறோம், இத்தனை காலம் இழந்து இப்படியே கிடக்கிறோம், எம்பெருமானும் அருகிலே உள்ளத்திலேயே எல்லா இடத்திலும் எழுந்தருள் இருக்கிறார். அப்ப அப்படி ஒரு லாபம் கிடைக்க ரொம்ப எளிமையான வாய்ப்புகள் இருந்தும் நாம் நழுவிட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நமக்கும் சரி இனி இவர்களுக்கு இழக்க ஒண்ணக்கூடாது என திருவிடவந்தையிலே வந்து நிற்கிற என் குலநாதனானவனை இடவந்தை எந்த பிரானே, அப்படி இந்த க்ஷேத்திரத்தில் எழுந்தருள் இருக்கிற நீர் வராக பெருமாளா வேற இருக்கீர், நீரே சரமஸ்லோகமும் அருளி செய்திருக்கீர், யாராயிருந்தாலும் அவருடைய மரண அவஸ்தையில நினைத்துக் கொண்டு அவர்களை அழைத்துச் செல்கிறேன்னு இப்படி வாக்குறுதி எல்லாம் சொல்லி நீரே. ஆனா இப்பொழுது இந்த பரகால நாயகி இப்படி இன்னும் தவிக்க விடுகிறீரே, இவளுடைய திறத்து நீர் என்ன நினைந்திருக்கிறீர் அப்படின்னு பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய அற்புதமான அர்த்தம். அப்ப இதனால நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நாம எத்தனை முயற்சிகள் செய்தாலும் அது எம்பெருமானை அடைவதுங்கிறது அது நடக்கவே நடக்காது. ஏன்னா இது எல்லாம் வெறும் கிரியா கலாபங்கள், இது இத்தனையுமே ஓட்டை ஓடத்தோடு ஒழுகல் ஓடங்கள். அப்ப இதை கொண்டு நாம் எம்பெருமானை பற்றுவதுங்கிறது ஆகாது. அப்ப எம்பெருமானுடைய திருவுள்ளத்தாலே அவர் இறங்க வேண்டும், அவருடைய இரக்கம் தான் உபாயம், அந்த இனிமையே தான் நமக்கு உபேயம். அதனால அதை தெரிந்து கொண்டு எம்பெருமானுடைய அந்த பிரவிற்த்தி, அவருடைய நம் பிரவிற்த்தினா அவருடைய அன்பிற்கு தடங்களாக எதுவும் இல்லாமல் நாம் அந்த சேஷத்த பாரதந்திரியங்களை அறிந்து கொண்டு நம்முடைய அந்த கைங்கரியங்களை இங்கே செய்து கொண்டிருந்தால் தானே அந்த எம்பெருமானே நம்மை நினைத்து அழைத்து கொண்டு வராக பெருமாள் சாதித்தபடியே அவர் அனுகிரகிக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான் நாம் இந்த பாசுரங்களை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான அர்த்தம். நாளை அப்படிப்பட்ட அந்த அர்த்தங்களை ஆச்சாரியர்களுடைய வார்த்தைகளிலிருந்து தெரிந்து கொண்டு அதை அனுஷ்டானத்திலும் கை கொள்ள வேண்டும் அப்படின்றத பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம்,
ஜீயர் திருவடிகளே சரணம்.